கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வனாந்திர பிரயாணம் அல்லது யாத்திரை என்ற தலைப்புல மாம்சீக இஸ்ரேலர்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக கானானுக்கு சென்ற அவங்களுடைய அனுபவத்தை நாம் தியானிக்கிறதுக்கு இந்த மாலை நேரத்துல நாம் கூடி வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் நன்றிகளை நாம் ஏற்றுக் கொண்டு நாம கடந்து செல்வோம். ஸோ நம்முடைய வனாந்திர யாத்திரை என்று பார்க்கும் போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆகிய நம்முடைய இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் தேவன் நமக்கு அனுமதிப்பார் என்பது எல்லாமே மாம்சீக இஸ்ரேலருடைய வாழ்க்கையில தேவன் ஏற்கனவே அனுமதிச்சு நிழலாக அங்க வைத்திருக்கிறத நாம போன வாரம் அறிமுக வகுப்புல நாம அங்க பார்த்தோம். ஸோ இப்போ அந்த காரியங்களை நாம தொடர்ந்து பார்க்கறதுக்கு நாம முயற்சி செய்வோம். ஆனா கடந்த வாரம் நாம் சந்திச்ச போது எப்படி மாம்சீக இஸ்ரேலருக்கு தேவன் கொடுத்துட்ட அனுபவங்கள் சுவிசேஷ யுகத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அருமையான நிழலாக இருக்குது என்பது நாம் அங்க பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் கானான்ல இருந்து அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக வந்த விதம், எகிப்துல அவங்க பார்வோன் மூலம் ஒடுக்கப்பட்ட விதம், இருந்த போதும் தேவனால் அவங்க அங்க வல்லமையாக பாதுகாக்கப்பட்ட விதம், அப்புறம் ஏற்ற சமயத்துல தேவன் எழுப்பின மோசே மூலமா அவங்க எகிப்துல இருந்து வெளியேறுவதற்காக தேவன் ஏற்படுத்தின காரியங்கள் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பா முன்பு எழுதப்பட்டிருக்கிற முன்பு நடந்த சம்பவங்கள் அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக நடந்திருக்கிறது என்பதும் நமக்கு உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக இருக்குது என்பதையும் படிச்சுட்டு ஸோ அந்த விஷயங்களுக்கான நிஜமான அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அங்க பார்ப்போம். கண்டிப்பா அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா அவங்க எகிப்தை விட்டு வெளியே வருவதும் வனாந்திரத்துக்குள்ள பிரவேசிச்சு வனாந்திர பிரயாணம் அந்த 40 வருஷம் அதுல நிக்கிறதும் கடைசியில கானானுக்குள்ள நுழைவதும் எதை வந்து மையமாக கொண்டு இருந்துச்சு என்று பார்க்கும் போது அவர்கள் எப்படி தங்களை அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளேயே காத்து இருந்தாங்களோ அதுதான் மையமாக கொண்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க எகிப்தை விட்டு உயிரோட வெளியே வரணும்னா அவங்க இதுக்குள்ளதான் இருக்கணும், அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ வந்துட்டாங்க, வந்து வனாந்திரத்துல செத்து விழாம இருக்கணும் அப்படின்னா கூட அந்த ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுல அவங்க காக்கப்பட்டதை நினைவுல வச்சு அதே போல இங்கேயும் காக்கப்படுவோம் என்று சொல்லி அதே விஷயத்தின் மேல நம்பிக்கொள்ளவங்களா இருந்தா வனாந்திரத்துலயும் எப்படி இருப்பாங்க? அவங்க காக்கப்படுவாங்க, காக்கப்பட்டு இறுதியில எங்க பிரவேசிப்பாங்க? கானானுக்குள்ள பிரவேசிப்பாங்க. ஸோ இது ஒரு அருமையான இந்த புஸ்தகத்துல சகோதரர் அது மாத்திரம் ரொம்ப முக்கியமா எழுதுறாரு. ஏன்னா அது ரொம்ப அருமையா சித்தரிக்குது நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இப்படி இந்த உலகத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல மரண குறைந்தம் காக்கப்பட்டு நம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் முடிவுல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரமக்கான பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னா நாம இந்த 3 சமயங்களையும் மனதில் வைக்க வேண்டிய ஒரே விஷயம் ஆற்றினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள நம்மை காத்துக்கொண்டோம் காத்துக்கொள்ளணும். அதாவது கர்த்தரேசனுடைய வெளியேறப்பட்ட ஈடு பலி, அந்த பலியின் மூலம் பாவிகளாக இருந்த நாம முதல்ல நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இப்போ அந்த நீதிமான்கள் என்ற நிலைமையில பலி செலுத்துவதற்காக காக்கப்பட்டு இருந்து, ஒருவேளை அப்படி இந்த ஜீவியத்துல ஏற்படுற மற்ற மீறுதல்கள் பாவங்கள் கூட கர்த்தர் இயேசுனுடைய அந்த வெளியேறப்பெற்ற பலியினால அது தேவன் கிருபையா மன்னிப்பாருங்கிற நம்பிக்கையை வச்சு இப்படியாக அந்த நம்பிக்கையை நாம் செயல்படுத்தும் போது நம்முடைய ஓட்டம் முடிஞ்சு நம்ம பரலோக வாய்ப்புக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அது ஒரு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கும். ஸோ நம்முடைய சுருக்கமா சொன்னா அந்த பாஷ்டினுடைய ஆழம் என்னன்னா, இந்த சத்தியத்துக்குள்ள வந்து இந்த ஓட்டம் முழுவதும் நம்ம மரண பரியந்தம் இருக்கணும்னா நாம மெயினா காத்துக்கொள்ள வேண்டியது அந்த விசுவாசம். ஸோ அந்த விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்ல நாம அங்க பார்க்கணும். சரி, இன்னைக்கு நாம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்குள்ள பிரவேசிச்சு வனாந்தரத்துல ஒரு சில இடங்களுக்கு தேவனால வழி நடத்தப்படுறாங்க. அந்த இடங்களுக்கு அவங்க சென்றது, அதனுடைய நிழல், அதனுடைய பொருள் நமக்கு என்ன என்பது நம்ம அங்க பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்டடி முழுக்க நீங்க மைண்ட்ல வச்சிருவீங்க. எகிப்து எதுக்கு நிழல்? உலகத்துக்கு நிழல். மாம்சீக இஸ்ரேலர் யாருக்கு நிழல்? மாம்சீக இஸ்ரேல் நமக்கு ரொம்ப அருமையான நிழல். அப்போ அவங்களுக்கு நேருகிற அனுபவம் எல்லாம் யாருக்கு நேருகிற அனுபவம்? நமக்கு நேரிடுகிற அனுபவம். அவங்களுடைய வனாந்திரம்ங்கிறது நமக்கு எதை குறிக்குது? நம்முடைய வனாந்திரம் எது? நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் ஜீவியம், நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்ப வனாந்திரத்துல அவங்களுக்கு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அது எதுக்கு அடையாளமா இருக்கும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற அனுபவங்கள் இல்லைங்களா? சோ அப்போ இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இந்த சப்ஜெக்ட் குள்ள நம்ம அங்க போவோம். சோ போன கிளாஸ்ல நம்ம முடிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கதான் இருந்தாங்க? எகிப்துலயே தான் இருந்தாங்க இல்லைங்களா? சோ இப்போ எகிப்துல இருந்து அவங்களை தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கறதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்காக மூணு வசன பகுதி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வேண்டுகோள் கொடுக்கும், படிச்சுட்டு வாங்க சொல்லி. நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இப்ப நாம அதைய ஒரு முறை நாம் வாசிக்கலாம். வாசிச்சு இந்த பயணம் எப்படி துவங்குச்சு, அந்த பயணத்தினுடைய சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, அது ஒவ்வொரு கட்டமாக இந்த பயணம் எப்படி நிறைவேறிட்டு இருக்குது நாம பார்க்கலாம். இப்ப முதல் வசன பகுதி யாத்ராகமம்
12 சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசுண்ட மாவை குளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாது இருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை.
ஆமா, சோ இந்த வசனத்துல பார்க்கும் போது ரொம்ப சிம்பிள், நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அவங்க பிரயாணம் எப்படி ஆரம்பிச்சது. முதல்ல அவங்க எகிப்துல எங்க இருந்து கிளம்புறதா சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய மீட்புக்காக, அவங்களுடைய வாக்குத்த பூமியாகிய கானானை நோக்கி எகிப்தை விட்டு கிளம்பும் போது எங்க இருந்து கிளம்பினாங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவர்கள். கரெக்ட், ராமசேஸ்ல இருந்து கிளம்பி இருக்கிறாங்க. அதாவது எகிப்துல இருந்த யூதர்கள் எல்லோருமே எந்த இடத்துல கேதர் ஆயிருக்கிறாங்க, எங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க? ராமசேஸ். ராமசேஸ்ல இருந்து அவங்களுடைய மீட்புக்காக கானானை நோக்கி எகிப்தை விட்டு கிளம்புறதாக அங்க சொல்லியிருக்கிறான். சோ இந்த ராமசேஸ் நமக்கு நல்லா தெரியும், போன கிளாஸ்ல வாசிச்சோம். யாத்ராகமம் 1:11 வாசிச்சீங்கன்னா, பார்வோன் தனக்காக அவங்கள கட்டும்படிக்கு கட்டளையிட்ட 2 பட்டணங்கள்ல ஒரு பட்டணம் தான் எதிர்பார்க்கிறோம், ராமசேஸ். வசனம் வாசிங்க.
அப்படியே அவர்களை சுழற்சிமைக்கிற வேலையினால் கொடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக வித்தோம் ராமசேஸ் என்னும்
வித்தோம் ராமசேஸ்
என்னும் பட்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள்.
பாருங்க, சோ இந்த ராமசேஸ் பார்வோன் தனக்காக கட்டும்படி இஸ்ரேலர் கிட்ட கட்டளையிட்ட ரெண்டு பண்டசாலை பட்டணங்கள்ல ஒரு பட்டணம் தான் ராமசேஸ். சோ இந்த ராமசேஸுக்கு தான் அவங்க முதல்ல கூடி வந்து அங்க இருந்து என்னன்னா மீட்புக்காக கானானை நோக்கி எகிப்தை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க போன முத இடம் எங்க சொல்றாங்க, வனாந்தரத்துல வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, சுக்கோத் அங்க போறாங்க. சோ ராமசேஸ் விட்டு கிளம்பி அவங்க எங்க போறாங்கன்னா சுக்கோத் என்ற இடத்துக்கு அங்க போனதாக இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். சோ இது மாத்திரம் மைண்ட்ல வைங்க. சோ முதல்ல ராமசேஸ்ல கூட்டி சேர்க்கப்படுறாங்க, அது பண்டசாலை பட்டணங்கள்ல ஒன்று. அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு தான் பார்வோன் அவங்கள நிர்பந்தம் பண்ணி அவங்க மேல கடுமையான வேலைகள் கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்தி இருந்தது நமக்கு தெரியும். இப்ப அந்த ராமசேஸ்ல கூடி அங்க இருந்து எங்க போறாங்க, முதல்ல வனாந்தரத்துல போகும் போது முதல் இடம் சுக்கோத். இப்ப வசனம் வாசிங்க, 13:17 இருந்து 22 வரைக்கும்.
மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோவிலே பாளையம் இறங்கினார்கள்.
போதும் இப்ப பாருங்க, அந்த கடைசி வார்த்தை அவங்க சுக்கோத்துல இருந்து பிரயாணப்பட்டு எங்க போனாங்க அந்த மாத்திரம் வாசிங்க, அது கரெக்டா படிங்க, அது படிங்க, இல்ல இல்ல கரெக்டா படிங்க, பித்தோம்ல இருந்து படிங்க.
அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய்
பாருங்க எங்க அந்த சுக்கோத்துல இருந்து கிளம்பி எங்க போறாங்க, ஈதாம் போறாங்க. ஆனா ஈதாம் எங்க இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தினுடைய போரத்துல இருக்கு, எட்ஜ் ஆஃப் தி வைல்டர்னஸ், அதுதான் முக்கியம். அந்த வார்த்தை நமக்கு அங்க முக்கியம். சோ இப்ப நீங்க மேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உதவும், நான் அது பார்க்காமையே விட்டுட்டேன். பாருங்க இதுதான் எகிப்து, கிட்டத்தட்ட இந்த பகுதி எகிப்து வருது. ராமசேஸ் பட்டணம் இங்க இருக்குது, ராமசேஸ் கிட்டத்தட்ட. இது வந்து கேள்விக்குறி அவங்க போட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நிச்சயமா, பட் நம்ம கூட அதையே தோராயமா பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். வனாந்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற ஈதாம் போறாங்க. ஈதாம்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ஈதாம்ல தேவன் என்ன பண்ணினாங்க, பிரச்சனை வாசிங்க, யாத்ராகமம் 13:20-21.
அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக சம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி சம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
பாருங்க அவங்க பயணம் ஆரம்பிச்சது எங்க, ராமசேஸ். நெக்ஸ்ட் எங்க போனாங்க, சுக்கோத். இங்க எல்லாம் தேவன் அவங்களுக்கு மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா வழி நடத்துவதற்கு ஆரம்பிக்கல, எங்கத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்ப இவங்க இல்ல இல்ல எப்ப அவங்க சுக்கோத்தை விட்டு ஈதாம் போனாங்களோ, ஈதாம்ல ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா வல்லமையா வழி நடத்துகிற அந்த ஒரு டிவைன் கைடன்ஸ், ஒரு தெய்வீக வழி நடத்துதல், ஒரு பாதுகாப்பு. அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்கதான் ஆரம்பிச்சதுன்னா ராமசேஸ்ல இல்ல, சுக்கோத்ல இல்ல, இங்க ஈதாம்ல தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்போ ஈதாமுக்கு போறாங்க, அங்க நாம அது புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நீங்க வசனம் வாசிங்க, என்னாகமம் 33 அதிகாரம் வசனம் 5 இருந்து 8 வரைக்கும்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள்.
பாரு, இங்க வந்து அவங்களுடைய பிரயாண வழியை கிளியரா கொடுக்கற இந்த அதிகாரத்துல அப்போ ஆர்டரா வரும். அவங்க ராமசேஸ்ல இருந்து சுக்கோத் போறாங்க. அப்புறம்
சுக்கோத்தில் இருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏதாமிலே பாளையம்
போனாங்க. அப்புறம்
ஏதாமில் இருந்து புறப்பட்டு போய் பாகால் செபாவனுக்கு எதிராக இருக்கிற பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள்.
பாருங்க, எங்க போறாங்க? ஏதாமிலிருந்து புறப்பட்டு போய்
பாகால் செபாவனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின்
எங்க போயிருக்கிறாங்க? ஈரோத் பள்ளத்தாக்கு. ஈரோத் பள்ளத்தாக்கு போறாங்க. ஏதாம்ல இருந்து ஈரோத் பள்ளத்தாக்கு. ஆனா ஈரோத் பள்ளத்தாக்கு எங்க இருக்குது சொல்றாங்க?
மிக்தோலுக்கு முன்பாக பாளையம்
இருக்கிறாங்க. மிக்தோலுக்கு
முன்பாக
பாளையம் அங்க இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, யாத்ராகமம் 14:2.
நீங்கள் திரும்பி மித்தோனுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில்
பாருங்க. அந்த ஈரோத் பள்ளத்தாக்கினுடைய இன்னொரு விஷயம், அது எங்க இருக்குது சொல்றாரு? மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவுல. சோ இதை நம்ம கவனிக்கலாம், சரிங்களா? சோ ஈதாம் போனாங்க வனாந்திரத்தினுடைய எல்லை. அங்க இருந்துட்டு அவங்க மறுபடியும் எங்க வராங்கன்னா ஈரோத் தமிழ்ல. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிஹா ஹிரோத். இதுதான் ஈரோத், பிஹா ஹிரோத் இங்க வராங்க. சோ ஈதாம் போயிட்டு மறுபடியும் இங்க வராங்க. சோ இந்த பிஹா ஹிரோத் அல்லது தமிழ்ல ஹீரோத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு எதுக்கு இடையில இருக்குது சொல்றாங்க? சமுத்திரத்துக்கும் மிக்தோல். நம்ம பாருங்க, இங்க மிக்தோல் இங்க போட்டு எடுக்கிறாங்க மிக்தோல். ஆனா அது கூட குவஸ்டின் மார்க், அது நமக்கு நிச்சயமா அங்க தெரியல. பட் அது கிட்டத்தட்ட சம்வேர் இந்த பகுதியில வரும். ஏன்னா அவங்க போகிற வழி இதை நோக்கி. ஸோ இந்த சமுத்திரத்துக்கும் மிக்தோலுக்கும் இடையில அந்த பிஹாகி ரோத் அங்கிருக்கு. நமக்கு அவ்வளவு இருந்தா போதும், எக்ஸாக்ட் பிளேஸ் அங்க தேவையில்லை. ஆனா இதுதான் அங்க நடந்துச்சு. இன்னைக்கு இதுவரைக்கும் தான் நம்ம அங்க பார்க்க போறோம். எப்படி இருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் புரியுதுங்களா? இல்ல கஷ்டமா இருக்கா? ஆனா இதெல்லாம் நன்றி சொல்லணும் நம்ம தேவனுக்கு. நமக்கு எல்லாம் வந்து மேப் எல்லாம் போட்டு பாக்குற லெவலுக்கு அங்க வந்துருக்கு. இல்லாட்டி இது கொஞ்சம் பார்க்கறது கூட கஷ்டம் தான். ஆனா பாருங்க, சகோதரர்கள் எந்த அளவுக்கு தியானம் பண்ணிருக்கிறாங்கன்னா அருமையா எடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு வசனம், அவங்களுக்கு நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தம். உலகத்தின் முடிவுல இருக்கிற நமக்கு அதெல்லாம் என்ன எச்சரிப்பு. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு? அவங்களுடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் வனாந்திரத்தின் வழியா 40 பல அனுபவங்கள் கொடுத்தார். கொடுத்து காணானுக்குள்ள அவங்களை கொண்டு போனார் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு திருஷ்டாந்தம். அப்போ உலகத்தின் முடிவுல இருக்கிற நமக்கு யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு அருமையான நிழலா இருக்கும். அவங்களுக்கு வனாந்திரம் நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் ஜீவியம். வனாந்திரத்துல அவங்க சந்திச்ச அவர்கள் போய் சேர்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், அது எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம சந்திக்க போகிற அனுபவங்களுக்கு அருமையான நிழல். அந்த அனுபவங்கள்ல நாம என்ன மாதிரி இருக்கணும் என்கிற ஒரு எச்சரிப்பு கண்டிப்பா இது நம்ம தியானிக்கும் போது நமக்கு அது கிடைக்கும். எந்த அளவுக்கு நுணுக்கம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சகோதரர்கள் அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்துல ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ் அவங்க வந்து கவனிக்கிறாங்க. ஆமா, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க? எகிப்துல இருந்து எல்லாம் கூடி ராமசேஸ் வந்தாங்க. அப்புறம் ராமசேஸ்ல இருந்துதான் அவங்களுடைய மீட்புக்காக எகிப்தை விட்டு கானான் நோக்கி அவங்க கிளம்புனாங்க. எங்க? வனாந்தரத்துல இருக்கிற மொத இடம் சுக்கோத். அங்க போனாங்க. சுக்கோத்துல இருந்துட்டு அவர்களை ரொம்ப ஆச்சரியமான ரூட் எடுக்கிறாங்க. நம்ம அது எப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுக்கோத்துல இருந்து ஈதாம் போறாங்க. ஈதாம்ல இருந்துட்டு ஈரோத் பள்ளத்தாக்கு வராங்க. அது மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த ஈரோத். அப்போ ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பாருங்க, இந்த ஈரோத் அவங்க வரும்போது தான் அவங்களுக்கு பின்னால, நீங்க நம்ம 4 வசன பகுதி சொன்னோம், அதுல 1 வசன பகுதி நம்ம படிக்கவே சொல்லல, ஏன்னா அது ஒரு முழு அதிகாரம், நீங்களா படிச்சிருந்தா தெரியும். அந்த ஈரோத்துக்கு வந்த போது தான் என்ன மாதிரி கண்டிஷன்னா, அவங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால யார், பார்வோனுடைய சேனை, அவ்வளவுதான் முடிஞ்சோம். அப்படி அவங்க நினைச்ச இடம் தான் அந்த ஈரோத். ஆனா அங்க தேவனுடைய வல்லமை அவங்களுக்காக முதல் முதல்ல கிரியை செய்ய ஆரம்பிச்சுது. சிவந்த சமுத்திரமே என்னாச்சு, இரண்டாக பிளந்து அவங்க கடந்தது. அப்போ இந்த பயணத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கமே இங்க என்ன, நம்ம இப்ப அது ஆனா முதல்ல அந்த நிழல் உங்களுடைய மைண்ட்ல பிக்சரா அங்க பதியும். எகிப்துல இருந்து, எகிப்துலயே இருக்கிற ராமசேஸ் என்ற பட்டணத்துக்கு எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டு, அங்க இருந்து வனாந்திர வழியாக சுக்கோத்துக்கு போய், சுக்கோத்துல இருந்து மறுபடியும் ஈதாமுக்கு போறாங்க. அது வனாந்திரத்தினுடைய எல்லையில அங்க இருக்கு. அங்கதான் தேவன் அவங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு வழி நடத்துதல் எப்படி கொடுத்தாரு, அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அங்க கொடுக்கிறார். அங்க இருந்து அவர்களே ஈரோத் பள்ளத்தாக்குக்கு வராங்க. அவங்க வாழ்க்கையே அழிந்து போகும் என்று நினைச்ச இடம்தான் ஈரோத் பள்ளத்தாக்கு. சமுத்திரத்துக்கும் பார்வோனுக்கும் இடையில மாட்டிக்கொண்டு அவர்களை தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க கூட ஆரம்பிச்ச இடம். ஆனா அங்கதான் தேவன் நம்முடைய கரத்த வல்லமையாக அவங்களுக்காக அங்க காண்பித்தது நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ இதனுடைய ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் நமக்கு என்னவாக அங்கே பாருங்க. முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம், அவங்க எங்க கூடினாங்க, எகிப்துல ராமசேஸ்ல கூடினாங்க. சோ நல்லா தெரியும் இஸ்ரேலர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க, இப்போ மாம்சீக இஸ்ரேல். சோ எகிப்து எது அடையாளம், உலகம். இப்போ இஸ்ரேல் எகிப்து விட்டு வெளியே வருது, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் உலகத்தை விட்டு வெளியே வருவதுக்கு ஒரு அருமையான நிழல். ஆனா பாருங்க, எகிப்தை விட்டு எதுக்காக வராங்க, கானானுக்கு போகணும். சோ அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் உலகத்தை விட்டு எதுக்கு வெளியே வராங்க, பரம கானான். சோ இந்த கானானுக்காக எகிப்தை விட்டு வர்ற இஸ்ரேலர் எல்லாம் எங்க இருந்து வர மாதிரி சொல்லிருக்குது, ராம்சேஸ். அப்ப அப்படி என்ன ஆகணும், நமக்கு அப்ளை ஆகும். சோ பரலோக ரட்சிப்பை சுதந்திரிக்க உலகத்தை விட்டு வர ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரேலும் எங்கிருந்து தான் வருவாங்களாம், உலகத்துல எங்கிருந்து, ராமசேஸ்ல இருந்து. சோ நமக்கு என்ன ராமசேஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் இந்த ராமசேஸ்ங்கிறது என்ன, பார்வோன் யாரு கிடையாலும் சாத்தானுக்கு தனக்கு கட்டும்படி இஸ்ரேலர்களுக்கு கட்டளையிட்டா ரெண்டு பண்ட சாலையில ஒன்னு, ஒன்னு என்ன முதல்ல பித்தோம், இன்னொன்னு. அப்போ பார்வோன் சாத்தான், சாத்தானு தனக்கு கட்டும்படிக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கட்டளையிட்டு அவங்களை கட்டுப்படுத்தி கட்டின அந்த ரெண்டு பெரிய பட்டணம் என்ன பார்த்தோம், பித்தோம் எது கிடையாலும் ரோமன் கத்தோலிசம், ராமசேஸ் என்ன புரோட்டஸ்டன்ட். சோ இங்க ரொம்ப சிம்பிள், இப்ப ராமசேஸ்னா எது மைண்ட்ல வருது, இப்ப நமக்கு புரோட்டஸ்டன்ட், நமக்கு வந்து புரோட்டஸ்டன்ட். அங்க பார்த்தோம்னா எகிப்த விட்டு கானானுக்கு போகணும் அப்படின்னு இஸ்ரேலர்கள் எல்லாம் எங்க இருந்து வெளியே வராங்க, ராமசேஸ் தான், எது சொல்லல, பிதா வந்துட்டு அங்க சொல்லல. சோ அது ரொம்ப அருமையான ஒரு நிழல் உண்மைதான். இப்ப சுவிசேஷ யுகத்துல பரலோக ரட்சிப்பு பரம கானான் பார்த்து அங்க போய் சேரணும்னு சொல்லி விரும்புற ஒரு ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர் கிறிஸ்தவர்கள் உலகத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க உலகத்துல எங்க இருந்து வெளியே வரணும் அப்படின்னா ராம்சேஸ் எது கிடையாது, புரோட்டஸ்டன்ட். ஏன்னா ட்ரூத்ல இருக்கிற மெஜாரிட்டி நம்ம எடுத்து பார்த்தா மேக்சிமம் எல்லாம் எங்க இருந்து வருவாங்க, புரோட்டஸ்டன்ட் சபையில இருந்து தான் வருவாங்க. அதுக்காக ரோமன் கத்தோலிக்ல இருந்து வரவே மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்களே யாராவது வந்திருப்பீங்க. ஆனா ஏன் வந்து அந்த பேர் அங்க கொடுக்கல, பிரதர் என்ன அழகா ஒரு சஜஷன் கொடுக்கறாருன்னா, நீங்க ரோமன் கத்தோலிக்ல இருந்து நேரா வந்தா கூட எந்த ஆவி இருந்தா தான் வர முடியும், புரோட்டஸ்டன்ட் ஆதி இருந்தா தான் வர முடியும் இல்லைங்களா. ஏன்னா இல்லைங்க, ஏன்னா முதல்ல ரோமன் கத்தோலிக்க விட்டு வெளியே வந்தவங்க யார் தான்? புரோட்டஸ்டன்ட் தான். சோ நீங்க ரோமன் கத்தோலிக்க வெளியே வரீங்கன்னாவே நீங்க யார் தான்? ஆட்டோமேட்டிக்கா புரோட்டஸ்டன்ட். சோ அப்ப தேவனுடைய அந்த வியூ அழகாக அங்க வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? ஆமா, இந்த பெரிய வாய்ப்பை சுதந்திரிக்கிறது இந்த உலகத்திலிருந்து வெளியே வர ஒருவர் கிறிஸ்தவன் கண்டிப்பா இந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் அல்லது அதனுடைய ஆவியை பெற்றிருந்து அதுல இருந்து தான் என்ன வராங்க, முதல் முதல்ல வெளியே வராங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நிழல். அருமையா சார். சரி, இப்ப அந்த பட்டணத்துக்கு ராமசேஸ் பேர். ஏன் அதுல ஏதாவது நிழல் அங்க இருக்குதா? சோ கண்டிப்பா இது இருக்குது. எப்படி இந்த பேர் அப்படி சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, எகிப்தியர்கள் எந்த கடவுளை வணங்கினாங்கன்னா சூரிய கடவுள் வணங்கினாங்க. அந்த சூரிய கடவுளுடைய பேரு ரா, ஆர்ஏ ரா, ரா அவ்வளவுதான். சரி, சோ இந்த எகிப்தியர்களை ஒடுக்கின அந்த பார்வோன் தனக்கு என்ன பெயர் சூட்டி கொண்டார்? ராம சேஸ். எகிப்தியர்களை ஒடுக்கின அந்த பார்வனுடைய பேரே என்ன தான்? ராமசேஸ். அவர் தனக்காக கட்ட சொன்ன பட்டணத்துக்கும் என்ன பேர் சொல்லிட்டாரு? ராமசேஸே சொன்னார். சரிங்களா? அந்த பட்டணத்துக்கு எப்படி அந்த பேர் வந்தது அங்க பாரு. இந்த இவர் ஏன் தனக்கு ராமசேஸ் அங்கன்னு வச்சுட்டாருன்னா, இவர் யார் கும்பிடுறாரு? சூரிய கடவுள் ரா. சோ ரா மசேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்க அவங்க பாஷையில சைல்ட் ஆஃப் தி சன், சைல்ட் ஆஃப் தி சன் அப்படின்னா ராணா என்ன சொன்னா, அவங்களுடைய சூரிய கடவுள் ராமசேஸ் அப்படின்னு சொல்லும் போது சைல்ட் ஆஃப் தி சன் அப்படின்னா தமிழ்ல என்ன பேர் சொல்லலாம்? நல்ல பேர். சைல்ட் ஆஃப் தி சன், சூரியகுமாரன். எல்லாரும் சொன்னாங்க என்னுடைய சஜஷன், சூரிய புத்திரன் நல்லா இருக்குங்களா? எது வேணா வச்சுக்கோங்க, சூரியகுமாரன் அல்லது சூரிய புத்திரன். ராமசேஸ் மீனிங் ஒரு வேலை எடுத்தோம்னா இதுதான் வரும், சூரியகுமாரன், சூரிய புத்தர். அதாவது அந்த அந்த ராமசேஸ் பார்வன் தன்னை எப்படி அடையாளப்படுத்திட்டாருன்னா, அந்த சூரிய கடவுளுடைய பிள்ளை இல்லைங்களா, புத்திரன் குமாரன் அப்படின்னு அடையாளப்படுத்திட்டு அந்த பேரையே இவர் யாருக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த சூரிய குமாரன் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த ராமசேஸ் யாருக்கு அடையாளம் பாக்குறோம்? ராமசேஸ். இப்ப ராமசேஸ் பார்வன் பேசுறோம், யாரு? பார்வன். பட்டணம் வந்து புரோட்டஸ்டன்ட், ஆனா அந்த பார்வன் யாரு கிடையாது? சாத்தானுக்கு அடையாளம் பாருங்க. மாம்சீக இஸ்ரவேலரை ஒடுக்கி அவங்கள அடிமைப்படுத்தின அந்த பார்வன் பேரு ராமசேஸ் சூரியகுமாரன் என்று சூட்டிக்கொண்டாரு. அப்படியே எடுத்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை நம்மை இந்த அமைப்புகளுக்குள்ள ஒடுக்கி அடிமைப்படுத்தி இருந்த பார்வன் யாரு? அவரு கூட இதே மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கிறார். அவருடைய பேர் என்ன? லூசி. அதுக்கு என்ன அர்த்தம்? பிரைட் ஷைனிங். என்ன மாதிரி பியூட்டி தேவன் வச்சிருக்கிறார் பாருங்க. அதாவது என்ன சொல்லுவோம், லைட் பேரர் வருது, லூசிஃபர். பிரைட் ஷைனிங் தான் பொதுவாக நம்ம யூஸ் பண்ற பெயரு. இந்த இடத்துல சகோதரர் கொடுக்கிறாரு லைட் பேரர் அப்படின்னா ஒளி தருகிறவர், ஒளி பெற்றிடுகிறவர் அப்படித்தான் அர்த்தம் வரும். சோ அது கிளியரா இருக்குது. சாத்தான் கூட என்ன என்ன வேஷம் தருத்து கொள்றார் வசன வார்த்தைங்க? ரெண்டு குருந்தியர் 11:4, ரெண்டு குருந்தியர் 11:4.
எப்படி உங்களிடத்தில் வருகிறவர் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றாத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாக
தங்கியிருக்கிறேன்.
அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை
பாருங்க. சாத்தானும் என்ன பண்றாரு? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை பாருங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலுடைய விஷயங்கள் அருமையா அங்க மாம்சீக இஸ்ரேல் விஷயத்துல அங்க இருக்கு. அவங்கள ஒடுக்கின பார்வோன் தன்னை சூரியனுடைய குமாரன் என்று சொல்லி கொண்டது எந்த அளவுக்கு அருமையான ஒரு நிழலா இருக்குன்னா, இங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கிறிஸ்தவர்களை ஒடுக்கின சாத்தான் கூட எப்படித்தான் தன்னை காமிச்சுக்கிறாரு? ஒளியின் தூதர் போல, லூசிபர் அப்படிங்கிற பெயர்ல. சோ இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து வர்றவங்க தான் ராமசேஸ் என்கிற அந்த பட்டணத்திலிருந்தே வெளியே வர்றாங்க. புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் இல்லாட்டி அந்த ஆவியில இருந்துட்டான் அவர்களே வெளியே வருவது நம்ம அங்க பாக்குறோம். சோ இப்படி நிழல் இங்கிருந்து நமக்கு அங்க ஆரம்பிக்குது. சரி, சோ ராமசேஸ்ல கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேலர்கள் அங்க இருந்து அவங்க வனாந்திரத்துக்கு பிரயாணமா எகிப்தை விட்டு கிளம்பி வனாந்திரத்துல அவங்க முதோ இடத்துல பாளையம் இறங்கினாங்க. அப்படின்னா அவங்க தங்கினாங்க, அந்த இடம் பேர் தான் என்ன பார்க்கிறோம், சுக்கோத். சோ இது ஒரு அருமையான பேர். அதாவது தேவன் எகிப்தை விட்டு விடுதலையாகணும்னு விரும்பின இஸ்ரேலர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து முதல்ல எந்த இடத்துல தங்க வச்சிருக்கிறாருன்னா சுக்கோத். அதுக்குள்ள சில படிப்பினைகள் நமக்கு அங்க தேவன் அங்க வச்சிருக்கிறான். பாருங்க, இந்த சுக்கோத்துக்கு என்ன பேர், சுக்கோத்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பூத்ஸ் அப்படி வருது, BOOTHS பூத்ஸ். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டெலிபோன் பூத்ஸ், ஓட்டிங் பூத்ஸ் நம்ம சொல்றோம். சோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பூத் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இடமா இருக்குது, பெர்மனண்டா நிரந்தரமான இடமா, அது அங்க ஏதோ ஒரு நோக்கம் நிறைவேறக்காக தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு தங்கும் இடம் மாதிரி இருக்கும். ஆனா அது முழு பாதுகாப்பு உள்ள இந்த போன்ற கட்டடங்கள் போன்று இருக்குமா, நிச்சயமா இருக்காது. எப்படின்னு சொல்லலாம், சோ இந்த மாதிரி கட்டடங்கள் எடுத்துட்டா அது புயல் மழை எது வந்தாலும் இந்த கட்டடங்கள் நிரந்தரம், இதுக்குள்ள நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த கட்டடங்களுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா எங்க கிடைக்காது, நமக்கு அந்த தற்காலிகமா உருவாக்கப்பட்ட பூத் போன்ற இடங்களுக்கு அங்க நமக்கு கிடைக்காது. சோ அப்போ சுக்கோத்துக்கு தேவன் முதல் முதல்ல அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு அங்க தங்க வச்சாரு டென்ட்டுகள்ல. சோ இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷ பாடம் வந்து அங்க காண்பிச்சு. மாம்சீக இஸ்ரேலர்கள் என்ன பாடம் பாருங்க, எகிப்துல அவங்க அடிமை சந்தத்தில் தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு அங்க என்ன இருந்துச்சு, பாதுகாப்பான வீடுகள் இருந்துச்சு. அவங்க புயல் மழை வெயில் இந்த சீதோஷண மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் எதுக்கும் அவங்க என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆனா என்ன எங்கதான் இருந்தாங்க, அடிமை சனத்துல. இப்ப தேவன் என்ன காண்பிக்கிறாருன்னா அவங்களுக்கு முதன் முதல்ல இதோ பாரு, நீங்க விடுதலை விரும்பிட்டீங்க, மீட்பு விரும்பிட்டீங்க, மீட்பு மீட்கப்பட்டு எங்க போகணும், வாக்குத்தத்த பூமி கானானுக்கு நீங்க போகணும்னா சில விஷயங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சில விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். என்ன விட்டு கொடுக்கணும், முதல்ல உங்களுக்கு இருந்த பாதுகாப்பான அரேஞ்ச்மெண்ட்ஸ், உங்களுக்கு எகிப்துல இதெல்லாம் பாதுகாப்பு நீங்க நினைச்சீங்களோ அதையெல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டியது வரும், ரெடியா? இது அவங்களுக்கு கேக்குறது இப்ப நமக்கு, ஏன்னா மாம்சீக இஸ்ரேலர் விஷயம் யாருக்கு அப்படியே அப்ளை ஆகுது, ஏன்னா பியூட்டி பாருங்க தேவன் எவ்வளவு அருமையா சொல்ல, என்ன 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 விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அங்க உங்களுக்கு அந்த பாதுகாப்பான வீடுகள் அங்க இருந்துச்சு, உங்களுக்கு எது குறிச்சுமே பயம் இல்லை, அதாவது பாதுகாப்பான சூழல்ல அடிமை சனத்துல இருந்தீங்க. பட் இப்போ நீங்க சுதந்திரத்துக்காக மீட்கப்படுகிற ஜனங்கள், இப்போ அந்த சுதந்திரத்துக்காக மீட்புக்காக உங்களுடைய பாதுகாப்பான சூழல் நீங்க என்ன பண்ணணும், எகிப்துலயே விட்டுட்டு எங்க வாங்கிப்போம், சுக்கோத் எங்க இருக்குது, வனாந்திரத்துக்கு நீங்க அங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட், ரொம்ப பிடிச்ச இது. இது இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த புக்கு நம்ம ஸ்டடி பண்ணலாம் நினைச்சோம், எந்த அளவுக்கு தேவன் அது அங்க வச்சிருக்கிறோம். அப்ப இந்த சுக்கோத்துல அவங்க டென்ட் போட்டு அங்க தங்க போது அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல அது அவங்களுக்கு வினோதமான அனுபவங்கள் கொடுத்துருக்கும். அது வனாந்திரம் பாலைவனம், வெயில் இருக்குமா இருக்காது, பகல் முழுக்க பயங்கரமான வெயில், திடீர்னு பாலைவனத்துல காற்று அடிங்க, பாலைவனத்து காற்றெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு அந்த அனுபவம் இல்ல. ஆனா அது சர்வசாதாரணமான சினாமனம், பாலைவனம்னா வெயில் இருக்கும் அதே சமயத்துல அந்த புயல் காற்று இருக்கும், நைட் நேரம் என்ன ஆயிடும், பயங்கரம் குளிர் அங்க வந்துடும். சோ அவங்க முதல்ல சுக்கோத்துல வந்து டென்ட் போட்டு தங்கும் போது முதல்ல வாங்கியிருப்பாங்க இந்த அனுபவம், இது வரைக்கும் அவங்க எகிப்துல இந்த மாதிரி கஷ்டம் பட்டிருக்க மாட்டாங்க. சோ வெயில் காற்று புழுதி அப்புறம் குளிர் ஒரு சில சமயங்கள்ல வேற ஏதாவது கூட அவங்களுக்கு வந்துருக்கிறோம், வெளியில பூமியின் மிருகங்கள் ஏதாவது கூட அவங்களுக்கு சொந்த விலங்குகள். சோ அப்ப அவங்களுக்கு ஜஸ்ட் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்படணுமா நாம சுதந்திரம் வாங்கிட்டு கானானுக்கு போகணும்னா. தேவன் அதான் அவங்களுக்கு ஆசை, நீங்க சுதந்திரம் ஆகி மீட்பு ஆகி நீங்க கானானுக்கு போனோம்னா உங்களுடைய சுயம் நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீங்க விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த சுயம் சுய விருப்ப வெறுப்பு நீங்க விட்டு கொடுத்தா நீங்க பாதுகாப்பான சூழல்ல கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. எந்த மாதிரி சூழல்ல வந்துடுவீங்க? நீங்க பாதுகாப்பு அற்ற சூழல்ல வந்துடுவீங்க. இது தேவன் அவங்களுக்கு காண்பிச்சார். ஆனா என்ன சொன்னார்னா, கவலைப்படாத, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான். எதனால? அந்த பூத்ஸ் டென்ட், அதனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரூப் கூட இல்லாத சூழல் தான். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை காக்கிற நான் உறங்குவதே இல்லை. உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பற்ற சூழல்ல மிகப்பெரிய பாதுகாப்பா யார் இருக்கிற? நான் இருக்கிறேன். நான் ஒருபோது என்னுடைய கண் என்ன பண்ண விடுறதில்ல, தூங்கிறதுக்கு விடுறதில்ல. நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். சோ இது எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான அனுபவம் அவங்களுக்கு இருந்தது. ஆமா, அவங்க மாம்சம் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன பாதுகாப்பான ஒரு வீடு அவங்களுக்கு இல்லத்தான். ஆனா அதை வந்து தைரியமா விட்டு கொடுத்து வெறுத்துட்டு வனாந்தரத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ள தங்களை அவங்க உட்படுத்தி கொண்டாங்கன்னா அவங்களுக்கு யாருடைய பாதுகாப்பு இருக்குது? தேவனுடைய. பிரதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒரு ரூஃப் இல்ல, ஆனா பாதுகாப்பா யார் இருந்தாங்க? தேவன் இருந்தனால தேவன் என்ன பண்ணிட்டாரா, அவங்க தலை மேல இருந்த வானத்தையும் என்ன என்னவா மாத்திட்டாரம்மா, ரூஃபா யூஸ் பண்றா. உனக்கு ஏப்பா சின்ன ரூஃப், நான் கொடுக்குற பெரிய ரூஃப், இந்த வானமே உனக்கு ரூஃப் தான். ஏன்னா நான் உங்களை என்ன பண்றேன் பாது. இது எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுவோம் சகோதர சகோதரி? இது தேவன் ரொம்ப அருமையான பாயிண்ட் அங்க வச்சிருக்கிறான். ஆமா, எல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள் இந்த ட்ரூத்ல, இந்த பரம வாய்ப்புக்காக இந்த உலகத்தை விட்டு வெறுத்து நாம இந்த கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ள நுழையும் போது தேவன் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். வசனம்லாம் அப்ளை பண்ணலாம். மத்தேயு 16:24, தன்னை தான் என்ன பண்ண வேணும், வெறுக்கணும் இல்லைங்களா. அப்புறம் தன் சிலுவை என்ன சொல்லலாம்னா, கிறிஸ்தவச்சி தேவனுடைய சித்தம் செஞ்சு இந்த ஜீவியத்துல நேர்ந்து கொண்ட பொருத்தனைய தேவனுடைய நீதி பார்வையில நீதியானபடி நிறைவேற்றணும் பொழுது உலகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு லாபகரமான விஷயங்களா வந்திருக்கும். நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய விஷயங்களா இருந்திருக்கும். என்ன நல்லா இருந்திருக்கும் நீங்களே லிஸ்ட் சொன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அது பிராக்டிக்கலா சொன்னாதான் அது நமக்கு புரியும். நம்ம பூமியில ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் அவசியம் நம்ம நினைக்கிறோம். சொல்ல சொந்த வீடு கரெக்ட், ரிலேஷனு அவங்க அவங்க பாதிக்கப்பட்டது சொல்றீங்களா என்னன்னு தெரியல. சொந்த வீடு ரிலேஷனு பிரதர் நல்ல ஜாப், அப்புறம் ஜாப்னாவே என்ன வந்துருது பொருளாதாரம் வந்துடுது, பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்கள். ஸோ இது கண்டிப்பா அத்தியாவசியம். சில சமயங்கள்ல தேவனுடைய சித்தம் செய்யணும், வனாந்தர் செஞ்சுட்டு கானானுக்குள்ள போனா தேவன் நம்ம கிட்ட கேக்குறார், வில் யூ சாக்ரிஃபைஸ் திஸ், அதாவது நீங்க இது விட்டு கொடுப்பீங்களா? ஏன்னா இதுல இருந்துட்டு என் ஊழியம் செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகம் வாய்ப்பு இல்ல. சோ என் ஊழியம் செய்யறதுக்காக செய்து கொண்ட பொருத்தனை நிறைவேற்றுக்காக இது உங்களால விட முடியுமா? அதை துச்சமா நினைக்க முடியுமா? நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்னவாத்தா இருக்கும், மாம்சீகர்கள் செஞ்சாங்க, ஆனா எந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா. ஆம் தேவனே, நாங்க என்ன பண்றோம் உங்களுக்காக, இது உங்க சித்தம் செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம், அதை நாம விடுறோம். அது எதுவாக வேணா இருக்கலாம். இப்ப நீங்க லிஸ்ட்ல சொன்ன விஷயங்கள் சகோதரர்கள் கண்ணு முன்னால இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் பாக்குறோம். இந்த கிளாஸ் வந்துட்டு வெறும் இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸ் தான் நம்ம பார்க்க வேண்டாம். இது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், இது நமக்கான எச்சரிப்பு. அப்படியே நாம அங்க பாக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க அருமையான சில சகோதரர்கள் சில சகோதரிகள், தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு இடைச்சலா சில விஷயங்கள் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணிருக்கிறாங்க, நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன் கட் பண்ணிருக்கிறாங்க. அது உயிருக்குயிரான ரிலேஷனா இருந்தா கூட கட் பண்ணிருக்கிறாங்க. அதே போல நிறைய பேர் தங்களுடைய என்ன சொல்லல அவங்களுக்கு சாதகமா இருந்துட்ட சூழல். சிஸ்டர் கூட ரொம்ப வைராக்கியமா தங்களுடைய உத்தியோகம் சூழல அவங்க மாற்றிக்கொண்டாங்க. சோ அப்படின்னா விட்டுட்டு இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு நம்பிக்கை தேவன் எதிர்பார்க்கிறார். என் சித்தம் செய்யறதுக்கு நீங்க அந்த தைரியமா ஸ்டெப் எடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு நாம என்ன பண்றோம்? தேவன் சொல்றாரு உங்களை காக்குறவர் என்ன பண்றது இல்ல. எஸ் நம்ம கிட்ட அந்த ஃபெய்த் அங்க எதிர்பார்க்கிறோம், அது நம்ம காண்பிக்கணும். சோ அந்த சுக்கோத்து என்ன பியூட்டிஃபுல் சொல்றாங்கன்னா பாருங்க, எப்ப அவங்க தங்களை அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்குள்ள அனுமதிச்சுட்டாங்களோ அது எதுக்கு அடையாளமா இருந்துச்சு, எதுக்கு வாய்ப்பா இருந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கிரியை செய்வதற்கு அது என்னவா இருந்துச்சு, ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. பிரதர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதுறா, நான் அது உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, திஸ் கிரேஸ் மஸ்ட் நாட் பி ஹிண்டர்ட் நார் ஹேண்டிகேப். பிரதர் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க நீங்க பிரதர். திஸ் கிரேஸ் must not be hindered nor handicapped. So correct ana sense thadayavum enna solrarna neenga ungala paadukap devu sittam idukaga poiittu nama yosni illamala edhu vidakkaradu devunudaiya sittathin padi adu nammudaiya vaalkaiyila kandippa devu sittam seyirke avashyamana oru sacrifice a irukanum adu main unmaiyila adu nammukku enna va irukanum oru oru periya thadaya irukanum. அது தேவன் நமக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் எதிர்பார்க்கிறோம், அந்த மாதிரி சூழல் என்ன பண்ணோம், நம்ம அது செய்யணும். ஆனா அப்படி செய்வது என்ன சொல்ற, அப்படி அப்படி செய்வது தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக கிரியை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அனுமதிக்கிறீங்க. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லணும்னா, தேவனுடைய அந்த கிருபை உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்களே என்ன பண்ணாதீங்க, தடுக்காதீங்க. நீங்களே அந்த ஊனம் மணி அந்த அந்த கிருபை கிரியை செய்யாது படிக்க அதை நீங்க என்ன போயிட வேண்டாம், ஊனம் ஆக்கிடாதீங்க. என்ன வார்த்தை பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க, அவருடைய கிருபை உங்களுக்காக கிரியை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கு. ஆனா யார் அனுமதிக்கணும், நம்ம அனுமதிக்கணும். எப்படி, சில போல்டு சாக்ரிஃபைசஸ் பண்ணணும், சில சூழல்கள்ல தைரியமா சில விஷயங்கள் நம்ம வெறுக்கணும், விடணும் சுயத்தை. அப்படி விட்டுட்டு பாதுகாப்பு இல்லாம பரித்தவிக்கும் பொழுது அதுதான் எதுக்கான வாய்ப்பு, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில நுழைவதற்கான வாய்ப்பு. அப்படி நுழைஞ்சிச்சுன்னா அந்த கிருபை என்ன ஆகும், நமக்காக கிரியை செய்யும். ஒருவேளை அந்த வாய்ப்பு நம்ம தராம நமக்கான பாதுகாப்பான சூழல் நாமே ஏற்படுத்திட்டு வந்தோம்னா தேவனுடைய கிருபை நமக்காக என்ன பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை, கிரியை செய்யறக்கே அங்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சின்ன வித்தியாசம், ஒருவேளை அவங்க வனாந்தரத்திலே கூட நல்ல அஸ்திபாரம் போட்டு ஒரு அசைக்க முடியாது வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு சின்ன ரூஃப் இருந்திருக்கும், பட் வானம் இருந்திருக்காரு. ஆனா டென்ட்டுக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டவங்களுக்கு எது ரூஃப்னா வானமே அங்க ரூஃப் ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சுக்கோத். சோ தேவன் முதல்ல காமிச்சார், எகிப்தை விட்டு வெளியே வரீங்களா ஃபர்ஸ்ட் சுக்கோத் போங்க, அங்க நீங்க கற்றுக்கணும் சில முக்கியமான விஷயங்கள். சோ பாருங்க, அவங்க அந்த 40 வருஷமே இதுலதான் இருந்தாங்க. வனாந்தரம், வனாந்தரத்துல என்ன மாதிரி கட்டடம், டென்ட் அதுலதான் இருந்தாங்க. சோ அந்த பாயிண்ட்னுடைய உச்சக்கட்டம் ரொம்ப அருமையா சொல்றாரு, திஸ் எக்ஸ்போஷர், இந்த மாதிரி ஆபத்துக்களுக்கு தங்களை விட்டு விடுறது அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்வது, திஸ் ஹோம்லெஸ்னஸ் ஆஃப் தி செயின்ட் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய இந்த பாதுகாப்பற்ற சூழல் என்று சொல்லும் போது இஸ் வாட் ரியலி மேக்ஸ் ஹிம் ஸ்ட்ராங். இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழல்ல தேவனுடைய பரிசுத்தவான்கள் தங்களை உட்படுத்திக் கொள்வது தான் அவங்களை என்ன பண்ணுது, வேலை படுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டா அருமையா எக்ஸாம்பிள் சொல்றாரு, ஒரு ரெண்டு செடி எடுங்க, நீ ஒரு செடிய வீட்டுக்குள்ள வச்சு ஒளி மற்றும் தண்ணி மாத்திரம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பாட்டில் எல்லாம் போட்டு என்ன பண்ணிடுங்க, பாதுகாப்பா வச்சிடுங்க, சரிங்களா? காத்துனால டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, மிருகங்கள்னால டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, பயங்கரமான வெயில் அடிக்காது, போதுமான தண்ணி வெளிச்சம் இருக்கும், அதுலயே வளர்ந்துக்கிற மாதிரி. இன்னொரு செடியை நீங்க என்ன பண்ணுங்க, எப்பயும் போல கார்டன்ல வச்சிடும். கொஞ்ச நாள் கவனிச்சு பாருங்க, எந்த செடி நல்லா வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பா இதுதான் நல்லா வளர்ந்துருக்கும் கார்டன்ல. ஆனா கார்டன்ல இருந்த செடி எப்படி வளர்ந்துருக்கும், எதற்கு மத்தியில நல்லா காத்து வச்சிருக்கலாம், ஒரு நாள் தண்ணியா இல்லாம முழுக்க முழுக்க என்ன இருந்திருக்கலாம், வெயிலே இருந்திருக்கலாம் இல்லைங்களா. சோ அப்போ இதுக்கு மத்தியில வளர்ந்த அந்த செடி எப்படி இருந்திருக்கும்னா, முழு பாதுகாப்புக்கு உள்ள இருந்துட்டு செடியை காட்டுற மாதிரி எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் இல்லைங்களா. ஏன்னா அந்த காற்று அடிக்கும் போது, அது அசையும் போது, வேற என்ன ஆகுது, அதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஆழத்துல போய் இல்லைங்களா. ஒருவேளை தண்ணி கிடைக்காத போது இன்னும் ஆழத்துல போய் தண்ணி தேடி, இப்படி எல்லாம் வரும் பொழுது அது நிறைய அனுபவங்களுக்குள்ள போய் ஒரு பூரணமான ஒரு செடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் எங்க தேவையில்லை, வீட்டுக்குள்ள இருக்கிற அதுக்குதான் ஓனரே என்ன பண்றாரு, ரெடியா வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திடுறாரு, நல்லா கிளாஸ் போட்டு வச்சிருக்காரு, நான் ஆராம்சே இருந்துடுறாரு, நான் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. சோ அது எது இது இது நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேபர் நாக்கில் பிறர் ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுவார். சோ அந்த இப்போ நம்ம சொன்னா பொருத்தமா இருக்கும், ஆனா டேபர் நாக்கில் இருக்கிற போற நீங்க தப்பு நினைக்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பட்டாம்பூச்சி கூட பாருங்க சொல்லிருப்பாரு இல்லைங்களா, புரிஞ்சிச்சுலயே உங்களுக்கு. அது அந்த கக்கோனுக்குல இருந்து ஆமா, அது வர்றதுக்கு கஷ்டப்படுறத பார்த்து நீங்க ரொம்ப இறக்கப்பட்டு நீங்களே கிழிச்சு விட்டீங்கன்னா என்ன, அது வந்துட்டு கை ரெக்கையெல்லாம் பறக்க முடியாது. ஏன்னா அதுக்கு உள்ள இருந்துட்டு அது அந்த ஃபர்ஸ்ட் போராட்டம் அதுக்கு வேணும். ஏன்னா அது வந்துட்டு அப்பதான் அப்படியே எல்லாம் உருவாயிட்டு இருக்குது. அந்த ரெக்கை விங்ஸ் இருக்கு பாருங்க, அந்த விங்ஸ் விரிஞ்சு அதுல வந்து அதனுடைய நர்வ்ஸ் எல்லாம் போகணும், நரம்பெல்லாம் போய் சக்குன்னு பொருந்தணும், அப்பதான் அது ஃபுல் பவர்ல அது விங்ஸ் அதை அசைக்க முடியும், கால்கள் வேலை செய்யும். இதுக்கு எப்ப வாய்ப்பு வருதுன்னா, அது முதல்ல அந்த பியூப்பா விட்டு வெளியே வரைக்கும் சண்டை போடும் போது அப்படியே எனர்ஜி போகுது. அங்க எல்லாம் அந்த ப்ரெஷர் இருந்தா தான் அந்த எனர்ஜி எல்லாம் போயிட்டு ஸ்ட்ரென்த் ஆகி சக்குன்னு வெளியே வரும். கஷ்டமே படாத நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க கிழிச்சிங்கன்னா வெளியே வந்து பார்க்கணும், ரெக்க அசைய மாட்டேங்குது, கால் வேலை செய்ய மாட்டேங்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் பிரதர்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க தேவனுடைய பரிசுத்த வான்கள். சோ சுக்காத்து சின்ன பாயிண்ட். சோ அவங்க முதல்ல வந்த இடம் அருமையான படிப்பு நீங்கள் அங்க நமக்கு கூட அங்க கொடுக்குது சகோதர சகோதரிகளே. சோ இது இந்த பாதுகாப்பற்ற சூழலுக்கு நம்முடைய பலிகளின் மூலம் நாம நம்மை உட்படுத்திக் கொள்வது, நம்மை தேவனுடைய கிருபைக்கு முன்பாக நம்மை அப்படி வெளியே வைக்குது. ஸோ அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம நமக்கு ஏற்படுத்தி கொள்கிற எல்லா பாதுகாப்பை விட அது தேவனுடைய பாதுகாப்பு பெரிதாக இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிப்போம், கவனிக்க தவறிடாதீங்க. நம்ம தேவனுடைய மாபெரும் வாய்ப்பில் அழைக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் அவங்க குமாரனுடைய ரத்தத்தினால காக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமானங்களாம் பூமியில இருக்கிறோம். ஒரு நோக்கம் தான் தேவன் நம் முன்னாடி வச்சிருக்கிறார், கானான் போய் அங்க சேரும். இது வனாந்தரமான யாத்திரை தான், கஷ்டமான ஜீவியம் தான், போராட்டங்கள் நெறிஞ்ச வாழ்க்கை தான். இதுக்கு மத்தியில தேவ சித்தம் செய்யணும்னா நாம சில தைரியமான முடிவுகள், தைரியமான சில பலிகளை தேவ சித்தத்தின்படி நாம் எடுக்க வேண்டியவங்களா இருப்போம். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் வரலாம், கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம், மைண்ட்ல அங்க வைக்க வேண்டாம், என்ன இஸ்ரேல பாதுகாக்கிற தேவன் உறங்காருன்னா அது யாருக்கும் பொருந்தும். அப்படி ரொம்ப அதிகமா ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு. சோ அந்த ஒரு என்ன சொல்லலாம்னா, இங்கிலீஷ்ல ஒரு டேரிங் சாக்ரிஃபைஸ், தைரியமா நின்று சில முடிவுகள் என்ன பண்ண வேண்டும், வாழ்க்கையில செய்ய வேண்டியது. ஏன்னா அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தை வச்சிடலா, ஓடுங்க, எப்படி ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நானும் ஓடுறேன், ஆனா தெரியல வாங்கவும்னா இல்லையா அப்படி நான் என்ன பண்ண வேண்டாம் அப்படியே ஓடுன்னா என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அங்க வந்து அந்த மைண்ட் நமக்குள்ள இருக்கிறது ரொம்ப. சோ சுக்கோத் ராமசேஸ்ல இருந்து சுக்கோத் அவங்களுக்கு சுக்கோத் இந்த பாடங்கள் கொடுத்துச்சு, நமக்கும் அந்த சுக்கோத் அங்க கொடுக்குது. ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சில சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில, இந்த வைராகியம் எல்லாம் இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா போக போக என்ன ஆயிரும், சில சமயங்கள்ல நம்ம அந்த வைராகியம் கம்மியாயிடும், கம்மியாயிட்டு ஓட்டத்தினுடைய முடிவுக்கே வந்த மாதிரி சில ஃபீலிங் எல்லாம் நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா, சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம என்ன பண்ணிருப்போம், நினைச்சிருப்போம். அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம், முயற்சித்திருப்போம். ஆனா அப்படி இல்லாம வேற வழியில நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும். அது நம்ம பார்க்கும் போது சில சமயங்கள் என்ன வரும், நமக்கு சோர்வெல்லாம் அங்க வரும். அதாவது மாம்சத்துல நமக்கு சாதகமா இருக்கும் என்று நாம நம்புற ஒரு பாதை, அப்படி இல்லாம வேற ஒரு பாதையில நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பயணிக்கும் போது நம்ம மனசு சோர்ந்து போக்குறதுக்கு வாய்ப்புகள் அங்க வருது. கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அது அனுமதிச்சான். பாருங்க ரொம்ப வித்தியாசம். சுக்கோத்துல இருந்து எங்க போனாங்க ஈதாம் போனாங்க இல்லைங்களா. பாருங்க ரொம்ப வினோதமான ரூட் அது. சுக்கோத் இங்க இருக்குது, இவங்க போக வேண்டியது எங்க, எங்க போறக்காக வந்திருக்கிறாங்க, கானானுக்காக போறக்க வந்தாங்க. பாருங்க சுக்கோத்துல இதும் பண்ணாங்க, சுக்கோத்துல இருந்து அவங்க கானான் எங்க இருக்குது, இது கானான் இஸ்ரேல் இல்லைங்களா. இப்ப சுக்கோத்துல இருந்து கானான் போனா இவங்க எப்படி போனா நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அப்படியே என்ன பண்ணலாம், அவங்க கிழக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு போனாங்கன்னா நேரம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க சரிங்களா. ஆனா வசனம் என்ன படிக்கிறோம்னா, தேவன் பாக்குறாங்க வசனம் வாசிங்க, அது பதி யாத்ராகமம் 13:17 இருந்து வாசிங்க.
பார்வோன்
ஜனங்களை போக விட்ட பின்
ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து திரும்புவார்கள் என்று சொல்லி
இல்ல. ஜனங்கள் எதனால யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள் என்று சொல்லி
எகிப்து திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சபையும் ஆனாலும்.
பாருங்க இதுதான், பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபம். பெலிஸ்தரின் தேசம் எது பாருங்க, இது இஸ்ரேல். இஸ்ரேல பெலிஸ்தர் இந்த பகுதியில இருந்தான், இன்னைக்கு இருக்கிற காசா. இஸ்ரேல் ஸ்டடி ஞாபகம் தான் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா காசா பகுதி பெலிஸ்தர் இந்த பகுதி. இப்படியே இவங்க போனாங்கன்னா முதல்ல யார் சந்திப்பாங்க, பெலிஸ்தர் சந்திப்பாங்க. உடனே பெலிஸ்தர் அவங்க பிரச்சனைக்குரிய ஜனங்கள் எப்ப பாரு என்ன பண்ணுவாங்க. ஆமா, ஒருவேளை அந்த பெலிஸ்தர் இவங்க வரத பார்த்தா பெலிஸ்தருக்கு இவங்களுக்கு என்ன ஆகும், எடுத்த உடனே யுத்தம். யுத்தம் பார்த்தா ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, ஏன்னா இவங்க எகிப்து எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னதான், செங்கல் வேலை தான் அவங்களுக்கு, அதெல்லாம் தெரியாது சண்டை விஷயங்கள். கண்டிப்பா ஜனங்கள் என்ன ஆயிடுவாங்க, தேவனுடைய மைண்ட் பேர அவங்க பெலிஸ்தர் தேசம் வழியா போனா நேரடியா காணான் போயிடுவாங்க, சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா அங்க என்ன ஆயிடுவாங்க, வாய்ப்பு இருக்குது யுத்தம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை யுத்தம் சந்திச்சாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, வாங்கிட்டு உடனே ரிட்டன் எங்க வந்துடுவாங்க, நேரா வந்து சுக்கோத்துக்கு வர மாட்டாங்க, எங்க வந்துடுவாங்க, ராமசேஷ்கே வந்துட்டு பிரசன்ட் கொடுத்துருவாங்க பார்வன் கிட்ட, நாங்க இங்கே இருக்கோம் சார், நாங்க அங்க எல்லாம் போல. இப்ப ஜனங்களுடைய மைண்ட் தேவை நாங்க புரிஞ்சுட்டு அவங்கள என்ன பண்றாருன்னா வேற வழியா நடத்தி எங்க கொண்டு போறாரு, எத்தோ என்னது ஈதாம் போறாங்க. ஆனா ஈதாம் எங்க இருக்குது, வனாந்திரத்தினுடைய எல்லையில அங்க இருக்குது. இன்னும் நாம தெளிவா சொன்னா, ஒரு வேலை இன்னெல்லாம் மேப்பெல்லாம் தெரிஞ்சா யாராவது ஒரு யூதன் அப்ப இருந்துட்டாருன்னு வைங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னா மோசை கிட்ட, ஏங்க மோசை எங்களை நீங்க சுக்கோத்துல இருந்து ஈதாம் கொண்டு போறீங்க, நம்ம நாட்டுக்கு நேரா போனா உள்ள போயிடலாம்ல, அதுதான் நமக்கு பக்கம், நமக்கு லாபம், பண்ணிக்கலாமே, இதுதானே சரியானது, இப்படி செய்யலாமே, ஏன் இப்படி செய்ய மாட்டீங்க அப்படி கேட்பாங்க. அதாவது அவங்க மாம்சத்துல தங்களுக்கு எது சாதகம் எது லாபம்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்களோ அந்த பாதையில போகணுன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஆனா அந்த பாதையில தேவன் அவங்களை என்ன பண்ணல, வழி நடத்தாம வேற பாதையில நடத்துறாங்க. அந்த பாதை பாருங்க, எங்க இங்க போறவங்க எங்க போறாங்க, ஒருவேளை சுக்கோத்துல எங்க போறாங்க, ஈசம் ஈசம் வந்து பார்த்தா என்னதான் தெரியுது உங்களுக்கு, அவங்க எங்க போகணும், எங்க போகணும், என்ன என்ன ரூட்னா ரொம்ப வித்தியாசமான ரூட். என்ன ரூட்னா கொஞ்சம் கூட அவங்க நினைச்சு பார்க்காத ரூட், அவங்க எதிர்பார்க்காத ரூட்டு, தெரிஞ்சா ஒத்துக்கவும் மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சர் இருக்குது. பாருங்க இவங்க எங்க இருந்து கிளம்பி இருக்கிறாங்க, ராமசேஜ் பாருங்க, ராமசேஜ்ல தான் யார் இருக்கிறான் பார்வோன். இப்ப ராமசேஜ் சுக்கோத் வந்து இங்க இருந்து அவங்க நெக்ஸ்ட் நகர்ந்தாங்கன்னா அது எப்படி எதிர்பார்க்காத ஒரு பாதை. என்ன பாதைனா, கிட்டத்தட்ட ஒரு மறுபடியும் பாருங்க, இப்படி இறங்குறாங்க, இப்படி இறங்கி போறது எதுக்கு? பார்வன் விட்டு தூரமா போற மாதிரி இல்ல, மறுபடியும் யார்கிட்டயே போற மாதிரி, பார்வனுக்கு பக்கத்திலேயே போற மாதிரி. நெக்ஸ்ட் இப்படி பார்வனுக்கு பக்கத்துல போனாங்கன்னா காணாணி விட்டு என்ன ஆகுறாங்க? நார்மலா என்ன பார்த்தை பாருங்க, இதுதான் ஈதாம். சோ இந்த விஷயம் அவங்களுக்கு, அவங்க மாம்சத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளாத, அவங்க விரும்பாத ஒரு பாதையாக அங்க இருக்கும். ஆனா அவங்க விரும்பினது என்னன்னா, நேரடியா எங்க போனோம்? காணாமிக்குள்ள. சில சமயங்கள் பிரதர் அழகா சொல்றாங்க, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்முடைய வனாந்திர பிரயாணத்துல கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம சில பாதை விரும்புவோம். தேவன் இன்ன இன்ன பிரகாரம் நம்மை அனுமதிச்சு வழி நடத்தினால் நமக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சீக்கிரம் நம்ம ஓட்டம் முடிச்சிடுவோம், சீக்கிரம் நம்முடைய கான்சன்ட்ரேஷனே நிறைவேற்றுவோம், நல்ல அளவுல நம்முடைய பொருத்தனைகளை என்ன பண்ணலாம், நிறைவேற்றலாம். இப்படி இருந்தா அது கிடைச்சா, இவங்க இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா சரிங்களா, இந்த மாதிரி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நல்லா இருக்கும். ஹார்வெஸ்டா இருக்கலாம், இக்லீஷா மேட்டரா இருக்கலாம், பர்சனல் வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப விவகாரமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபீல் பண்றோம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை இல்லாம நிறைவேறும். ஆனா தேவன் நினைப்பாங்க, வேண்டாம், டோட்டலா ஆபத்தான வழியில நம்ம என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துறது நமக்கு தெரியும். அதான் பிரதர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில சில ஈதாம் நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா, அது எங்க இருக்குது? வனாந்திரத்தினுடைய வனாந்திரம் எதுக்கு சொன்னோம்? நம்முடைய ஆவிக்குரியா வனாந்திரம் எதுக்கு சொன்னோம்? நம்ம ஆவிக்குரியா ஜீவியம் என்ன அந்த வனாந்திர பிரயாணம், நம்ம ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய எல்லைன்னு என்ன? இப்ப எல்லைக்கு வழி நடத்துறாரு அப்படின்னா, சில விஷயங்களும் எதிர்பார்த்துட்டு இருப்போம், இப்படி இப்படி இருந்தா நல்லா நம்ம ஓட்டத்தை முடிச்சிடலான்ட்டு, ஆனா தேவன் வேற மாதிரி அனுமதிப்பாரு. அது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஓட்டமே என்ன ஆயிடும், முடிஞ்சிடற மாதிரி அந்த வனாந்திரத்தின் எல்லைக்கு கொண்டு போன மாதிரி சில சூழல்கள் அந்த. அதாவது நாம விரும்பாத, நாம் எதிர்பார்க்காத, நமக்கு லாபமா நாம நினைக்காத சில பாதையில தேவனுடைய மேலான வழி நடத்துதல் நம்ம அங்க வழி நடத்தும். பட் இட் இஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ், அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். ஏன்னா அந்த மாதிரி போனா கூட தேவன் முதல்ல அவங்களுக்கு வல்லமையா எங்கதான் வழி நடத்த ஆரம்பிச்சார், அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஈதாம்ல தான் பாருங்க. அவங்க அந்த மாதிரி பார்வோனுக்கு பக்கத்துல காணான வீட்டு தூரமா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விரும்பாத பாதையில தேவன் வழி நடத்துறது போல தான் தெரியும். ஆனா அந்த சூழல்ல தான் தேவன் அவங்களுக்கு ஒரு ஒரு வளமையான வழி நடத்துதல் பாதுகாப்பு தருவதுக்கு ஆரம்பிச்சார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழல்கள் அப்படி இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அங்க இல்ல. ஆனா ஏன் வந்து இது தேவன் இந்த மாதிரி செய்வாங்க? நாம சற்றும் எதிர்பாராத சூழல், நாம சற்றும் எதிர்பாராத ஒரு ஒரு சந்தர்ப்பங்களுக்கு மத்தியில தேவன் நம்மை ஏன் அங்க வழி நடத்தணும்னா, சகோதர சகோதரிகளே, நம்முடைய விசுவாசம் என்ன ஆகணும், பரீட்சிக்க பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? சோ அப்போ விசுவாசம் வைக்கிறது சுலபம், என்ன வைக்கிறது, நம்ம தேவன் கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், மரண பரியந்த தேவன் நம்மளே எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணுவார், வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அது முழுசா என்ன பண்ற, நான் நம்புற அப்படின்ட்டு விசுவாசிக்கிறது சுலபம். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் வழி நடத்துவார் என்று விசுவாசம் சொன்னீங்களா, அதுல முதல் சூழ்நிலையை சந்திக்கும் போது தெரியும் நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது. விசுவாசம் வைக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த சூழலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கு மத்தியில காண்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அங்கத்தான் நம்ம விசுவாசம் பரீட்சிக்கப்படும். சோ நல்லா இருக்கு உதாரணம் பிரதர் எங்க சொல்றாங்க, ஆனா எப்படி சொல்றாருன்னா, ஒரு விமானத்துல ரெகுலரா பயணிக்கிறவருடைய ஒரு ஒரு அனுபவத்தை வச்சுட்டு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. விமானத்துல ரெகுலரா பயணிக்கிற ஒருத்தர் எப்போதும் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறான்னு வைங்க, மறுபடியும் அங்கேயே ரிட்டர்ன் ஆகுறார்னு வைங்க. சோ அப்ப அவருக்கு கிளம்பி போகும்போது வரும்போது அந்த இடங்கள் எல்லாம் போயிடுவார், பாத்துடுவார், அவருக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இந்த கடல் பக்கம் வந்தோம்னா நம்ம ஊர் பக்கம் வந்துட்டோம், இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா நம்ம ஏர்போர்ட்டே வந்துடுச்சு, அதெல்லாம் தெரியும். ஸோ ஒருவேளை அப்படி ஒருத்தர் அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் இறங்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த லேண்ட் மார்க்ஸ் என்ன ஆகிடும், அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவர் எதுக்காவது கவலைப்படுவாரா? பைலட்டினுடைய திறமையின் மேல ஏதாவது சந்தேகப்படுவாரா? வந்தாச்சு, இனி சேஃபா என்ன ஆயிடுவோம், லேண்ட் ஆயிடும், ஒரு பிரச்சனையும் இல்ல. இதான் அந்த மாதிரிலாம் வந்தாச்சு, நம்ம ஏரியாவுக்குள்ள நாம நுழைஞ்சாச்சு. நம்ம அவர் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை, அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தா போதும். ஆனா அதே போல அந்த மாதிரி சூழல்ல ஒரு முறை வரும்போது அவரு இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாரு, ஆனா கீழே ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இருக்குது, கிளைமேட்டு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுது, மேகமூட்டம் ஆயிட்டு, வானிலை எல்லாம் ரொம்ப மோசமாயிட்டு, அந்த கீழே இருக்கிற லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் மூடி இருக்குது, அந்த ஏரோட்ராமு சிட்டி எதுவுமே தெரியல. இப்போ இவருக்கு முதல்ல இவர் யாரை பத்தி நினைப்பார், சீட்ல உக்காண்ட்டு பைலட் கரெக்டா ஓட்டிடுவாரா சரிங்களா? ஏன்னா இந்த பைலட்னுடைய திறமை எப்பதான் சந்தேகத்துக்கு வரும்னா இந்த மாதிரி சூழல் எல்லாம் தெளிவா இருக்கும் போது, ஒரு சந்தேகமும் வராது. நமக்கு கூட அப்படிதான், நம்ம வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் சோதனைகள் சோர்வுகள் இல்லாத போது நம்ம விசுவாசம் காமிக்கிறதுக்கு ஒரு அவசியமே இல்ல, வரணும். சில விஷயங்கள் நம்ம விட்டு தூரமா போய் நம்மளை விட்டு கை நழுவி, சிலர் நம்மளை எதிர்த்து, சிலர் நம்மளை புறக்கணிச்சு, அப்புறம் நிறைய அவமானம் வாங்கி, சில லாபகரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போதுதான் நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது அங்க சோதிக்க போறோம். ஆனா இப்போ அந்த சூழல் வந்துட்டா கூட இவருக்கு வேற வாய்ப்பே இல்லை, இவர் என்னதான் பண்ணணும், கண்டிப்பா இந்த பைலட் என்ன பண்ணுவார், கொண்டு போய் சேப்பார்னு முழுசா என்ன பண்ணணும், அவரு நம்பியே ஆயிட்டு உக்காம அவரு அவருக்கு பேசஞ்சருக்கு இப்ப விசுவாசம் அங்கதான். ஸோ அது வேற வழி இல்லை. ஸோ சில சமயங்களில் தேவன் நம்மை கூட அந்த மாதிரி தான் சில எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடத்துவார். அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஈதாம் சொல்லும் போது என்ன சொல்றாரு, வனாந்திரத்தினுடைய இல்லை எக்ஸ்ட்ரீம்ஸ், சில உச்சக்கட்ட சூழலுக்கு தேவன் நம்மளை அனுமதிச்சுடுவார். அது பொருளாதாரமா இருக்கலாம், நம்முடைய சரீர சுகமா இருக்கலாம், நம்ம குடும்ப உறவுகளா இருக்கலாம், சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகும், நம்ம பார்க்காத ஒரு சூழல். ஆனா அந்த சூழல் தேவன் அனுமதிக்கிறாங்க, எதுக்குன்னா நம்முடைய விசுவாசம் உண்மையில எந்த அளவுக்கு அங்க இருக்குது என்று. சோ அந்த மாதிரி சமயத்துல சகோதர சகோதரிகளே என்னதான் நம்ம பண்ணணும்னா தேவன் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவார், வழி நடத்துவார்னு சொல்லி அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் அங்க வைத்தே ஆகணும், வேற வழியே அங்க இல்ல. தேவன் தான் நமக்கு பாதுகாக்க முடியும், வேற வழியே இல்ல. அந்த ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லும் போது பாயிண்ட் இருக்குது, அவர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆர் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கிலீஷ்ல நல்லா சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுக மோனையெல்லாம், அதாவது நமக்கு எப்ப வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் யாருக்கு வாய்ப்பு, தேவனுக்கு. தேவன் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மள அனுமதிக்கிற, செய்யுங்க பாக்கலாம் செய்யுங்க, ஐயோ செய்யவே முடியல நான் பாத்தியா இப்ப நான் செய்யறேன் அப்படித்தான் அவருடைய பிரசன்ஸ் அங்க இருக்கு. தேவன் தான் தலையிடணும்னு எப்ப நாம் நினைக்கிறோமோ, எந்த சூழல் நினைக்கிறோமோ அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார், அங்க நுழைஞ்சு அங்க செய்து தன்னை அங்க வெளிப்படுத்துவார். சோ அப்ப இந்த மாதிரி சூழல்ல அவங்க ஈதாம்ல இருந்தாங்க. சோ ஈதாம்ல இருந்து நெக்ஸ்ட் எங்க வந்தாங்க பாக்குறோம், என்ன தமிழ் வார்த்தை, ஈரோத் இல்லைங்களா, வாயில நுழைய மாட்டேங்குது இடங்கள்லாம் நமக்கு அவ்வளவு பிக்ஸ் ஆக மாட்டேங்குது மைண்ட்ல. சோ ஈதாம்ல இருந்துட்டவங்க மறுபடியும் எங்க வழி நடத்தப்படுறாங்க, ஆமா ஈரோத்துக்கு வராங்க, சம்மேர் இங்க வராங்க. அதாவது மிக்தோல் எங்கேயாவது இங்க எங்கேயாவது இருக்கணும், கிட்டத்தட்ட சமுத்திரம் சிவந்த சமுத்திரம். சோ சமுத்திரத்துக்கும் மிக்தோலுக்கும் இடையில ஈரோத், ஆனா ஈரோத் கூட எப்படின்னா ரொம்ப டேஞ்சர். அது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா பிஹார் பி ஹா ஹிரோத் ஈரோத் அப்படின்னா வேர் செஜஸ் க்ரோ அப்படின்னா அது ஒரு ஒரு விதமான உயரமான புற்கள் புல்லு புல்லு வளரக்கூடிய ஒரு இடம். அந்த புற்களுக்குள்ள போகிறவங்க வந்துட்டு மாட்டிக்குவாங்க, அங்க சிக்கிடுவாங்க, அவங்களுக்கு பாதையும் தெரியாது, அப்புறம் ஏதோ அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது அவ்வளவுதான் நமக்கு தெரியுது, மற்றபடி அந்த புல் பற்றி அதிகம் தெரியல. ஆனா அந்த புல்லு அதனுடைய தன்மை அதுக்கு மத்தியில போகிறவங்களுடைய நிலைமை என்ன சொல்லும் பொழுது அது அவர்கள் முற்றிலுமே சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலா தான் அந்த அந்த ஹீரோ இருக்குது சொல்றாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் போனாங்க. அது இடம் மாத்தம் அப்படி இல்லை, அவங்க இன்னும் இக்கட்டான சூழலுக்கே போயிட்டாங்க. எப்படி அப்படின்னா, முன்னால என்ன இருக்குது, சிவந்தா சமுத்திரம், பின்னால வந்துட்டு பார்வன் வந்த இடம் இந்த ஈரோத்து தான். ஸோ லிட்ரலா அவங்க இருக்கிற இடமே ஆபத்து, அவங்க இருக்கிற சூழல் கூட என்னாச்சு, லிட்ரலான ஒரு ஆபத்து. ஸோ அப்போ தேவனுக்கும் விரோதமா முறுமுறுக்க கூட இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு, ஏன் எங்களுக்கு வந்துட்டு எகிப்துல சவக்குழி கிடையாதா, எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து நீங்க சாகடிக்க ஆரம்பிச்சிங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போய் பேசிட்டாங்க. ஏன்னா முன்னால பார்த்தா என்ன இருக்குது, சிவந்த சமுத்திரம், பின்னால பார்த்துட்டா. ஸோ சில கண்டிஷன் ராவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கூட தேவன் அனுமதிக்கிறான். பாருங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தீரியா தான் பாக்குறோம். தீரினா பேசுறோம், படிக்கிறோம், கேட்கிறோம், ஆனா வரும் சில சமயங்கள்ல வரும் வரும் ஆனா வரணும், வரும் இல்ல வரணும், வந்தா தான் கரெக்டா போயிட்டு. ஏன்னா இது வராந்தரத்துக்கு போன பாடு, காணானுக்கு போன பாதை, போற பாதை இல்ல போன பாதை, அவங்க போய் சேர்ந்ததே இந்த வழியா தான் போனாங்க. அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம கூட கண்டிப்பா அனுபவங்களே வாங்கி ஆகணும். ரொம்ப பீஸ்ஃபுல் வாழ்க்கைன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான், அது கொஞ்சம் யோசிக்கணும். நாம தேவ சித்தத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி சூழல் வரும், முன்னால சமுத்திரம், சான்ஸே இல்லை, பின்னால பார்த்தா பார்வோம், எப்படி தப்பிப்போம், நம்ம கதை முடிஞ்சது. அந்த உணர்வு நம்ம வாழ்க்கையில வரும் அளவுக்கு சில சூழல்கள் நம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றும் இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்துல தேவன் நமக்கு அனுமதிப்பார். அதுக்குள்ள நம்ம இருக்கணும், இருப்போம், ஆனா மான்சீக இஸ்ரேல் போல தப்பு செய்யக்கூடாது. தேவனை விரோதமா என்ன பண்றது, முறுமுறுக்கு. பாருங்க, அந்த இடத்துல தான் தேவன் அவங்களுக்கு வல்லமையாக வெளிப்பட்டார். அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க ஒன்னும் பேச வேணாம், மோசே சொல்லிட்டார், வசன வாசிங்க, யாத்திராகமம் 14:3-13.
அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க.
பாருங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு சொல்லிட்ட வார்த்தை என்னன்னா, பயப்படாதீங்க. நமக்கும் அதே வார்த்தை தான், அந்த மாதிரி ஒரு சூழல் தேவன் அனுமதிச்சா நாம் இருந்தோம்னா பயப்படாதீங்க, நீங்க நின்று கவனிங்க, தேவன் உங்களை என்ன பண்ணுவார், இல்ல ரட்சிப்பா, தேவன் ரட்சிப்பா. இதுதான் அவங்களுக்கு சொல்லிட்டா கட்டளை. அவங்க செய்ய வேண்டியது என்ன தான், இப்ப அவங்க ஈரோத்துல சைலண்டா நிக்கணும். ஏன்னா அவங்களுக்காக தேவன் என்ன பண்ண போறாங்க, ஆமா, கிரியை செஞ்சு அவங்கள வல்லமையா மீட்க போறார். சில சூழல்கள் வரும், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பிரச்சனை, நாலு பக்கம் பிரச்சனை, நல்ல ஸ்டடி பண்ணணும். சூழல் ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட், ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், சில சமயங்கள் அந்த சூழல் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி பண்ணிடலாமா, நின்னுடுவோம், அமைதியா நின்னுடுவோம். தேவன் உங்களை என்ன பண்ணுவார், அதுக்கு மத்தியில வழி நடத்தி ஜெயம்கொள்ள அங்க வைப்பாங்க. சில சமயங்கள்ல அதான் நமக்கு எப்ப வாய்ப்பே இல்லையோ அதுதான் யாருக்கு வாய்ப்பு, தேவனுக்கான அது வாய்ப்பு. ஆனா இதெல்லாம் கத்துக்கணும் சொல்ற பிரதர் வந்து நல்ல ஆலோசனை சொல்றாங்க, இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில தேவன் நின்னுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், நின்னுடனா எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப தேவன் செய்யும் சொல்லப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசையாம நின்றுட்டு இது ரெண்டுமே நம்ம பண்ணுவோம் சொல்றாரு. நம்முடைய மாம்ச பலகீனத்துல பண்ணுவோம், நாலு பக்கம் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, இக்லீஷா எனக்கு டிஸ்டர்ப், வீட்டுல டிஸ்டர்ப், வேலையில டிஸ்டர்ப், பிரதர்ஸ் மத்தியில என்ன பண்ணலாங்க போதும், அந்த பதட்டத்துல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு என்ன ஆயிடுவோம், போயிடும். பிரதர்ஸ் நல்லா சொல்றாங்க, சில சூழ்நிலைகள் வருது உங்களுக்கு, என்ன சூழல்கள், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படி பண்றது தேவ சத்தமா, அப்படி பண்றது தேவ சத்தமா, உங்களால கிரகிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு பிரதர் கேள்வி கேட்கிறான். பிரதர் ரொம்ப அருமையான ஆலோசனை சொல்றாங்க, இப்படி செஞ்சா தேவ சித்தமா, அப்படி செஞ்சா தேவ சித்தமா அப்படின்னு உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியலங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்படியும் செய்யாதீங்க, அப்படியும் செய்யாதீங்க, விஷயம் இப்படி இருக்கிறது என்ன பண்ணுங்க, ஜெபத்துல வச்சுட்டு நிக்கிற இடத்துல என்ன பண்ணிடுங்க, நின்றுடும். அப்ப எனக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியல, என்ன ஸ்டெப் எடுக்குன்னு எனக்கு சுத்தமா விளங்கல, ஆனா காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, உங்கள் சித்தத்தின்படி இந்த சூழலுக்கு மத்தியில என்ன உங்க கரம் கொண்டு என்ன பண்ணிடுங்க நடத்திடுங்க. ஜஸ்ட் அதை பண்ணிடுங்க, தேவன் அந்த சூழல் அவர் சித்தத்தின்படி உங்களை என்ன பண்ணுவான். நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம் சொல்றாரு. சோ சித்தம் தெரியலன்னு சொல்லிட்டு நான் இது செய்யறப்பா நீங்க என்னை வழி நடத்துக்கணும். இது பண்ணி எவ்வளோ பேர் மாட்டிருக்கிறாங்கன்னா நிறைய மாட்டிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னா நம்மளுடைய உடற்படி பொருத்தனைக்கு விரோதமா. பொருத்தனை என்ன? என்னை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன என்ன பண்ணுங்க வழி நடத்தணும். என்னை உங்க கையில ஒப்பு கொடுத்து நானே போறேன், நீங்க என்ன பின்னாடி வந்து என்னை வழி நடத்துங்க. அப்படி எல்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி பண்ணிடுவோம் சில சமயம். ஆனா இங்க இஸ்ரேலுக்கு வேற லெசன். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான சூழல். ஈரோத் முன்னாடி சமுத்திரம், பின்னால பார்வோன், ஆனா தேவன் அவங்க பட்சத்துல நின்று அவங்களே அங்க வழி நடத்துறது. எப்படி வழி நடத்துவார் அந்த சூழல்ல பாருங்க. அது ஈரோத் எதுக்கு எதுக்கு இடையில இருந்துச்சு பார்க்கிறோம். சமுத்திரத்துக்கும் இல்ல 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 சமுத்திரத்துக்கும் மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவுல ஈரோத். அந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு தேவன் தான் பலத்த துருக்கம். எப்படி சொல்றாருன்னா அந்த மிக்தோல் அது எப்படி இருக்குன்னா வசனம் வாசிங்க. என்ன மிக்தோல், மன்னிக்கணும், வசனம் படிச்சிட்டீங்க. மிக்தோல்னா என்னன்னா அர்த்தம் டவர், கோபுரம். ஸோ இந்த ஈரோத்துல அவங்களுக்கு கோபுரம் போல தேவன் என்ன பண்ணாங்க அங்க பாதுகாத்தான். கோபுரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அது என்னன்னா என்ன சொல்லலாம் நம்ம டவர்னா வாட்ச் டவர் சொல்லலாம். அப்புறம் வேற டவர் இது இதுங்க தண்ணி மாதிரி கோபுரம்னாவே எடுத்துனோம். எப்பயுமே அது ஒரு பாதுகாப்பான நம்மை வழி நமக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது அங்க இருக்கும் சொல்றான். அது உண்மைதான். அப்போ அந்த தேவன் அந்த மாதிரி சூழல்கள்ல அவங்களுக்கு கோபுரம் போல இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது கண்டிப்பா நமக்கும் கூட தேவனை ஒரு பெரிய பலத்த துருக்கமா ஒரு கோபுரம் போல இருந்து நம்மை அங்க காப்பார் என்பது அந்த ஒரு ஒரு விஷயம். எப்படின்னா அந்த இடத்துல தான் சிவந்த சமுத்திரம் தேவன் என்ன பண்ணாங்க இரண்டாக விழல். அவங்க ரொம்ப ஆச்சரியப்படும் விதத்துல வரீங்க. அவங்களுடைய மைண்ட் நம்ம பாக்குறோம், முன்னால கடல் பின்னால பாருவோம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா தேவன் எந்த அளவுக்கு வல்லமை வல்லமை காமிச்சார்னா சமுத்திரமா இருந்தா என்ன நீங்க கை நீட்டுங்க அது உங்களுக்காக என்ன பண்ணுவேன் நான் இரண்டாக விளம்பேன். ஸோ அந்த பிரச்சனைகள் சோதனைகள் ஒருவேளை சோர்வுகள் எதுவா வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்டதா இருக்கணும், எவ்வளவு அளவுல வேணா இருக்கணும், பட் நம்ம நின்றுட்டு கவனிக்கலாம் தேவன் நம்ம எங்க விடுவிக்கலாம், தேவன் எடுத்து விடுவிப்பார் அந்த மாதிரி சூழல்கள்ல. சோ இஸ்ரேல் இந்த அனுபவங்கள் அங்க கடந்து வந்தாங்க. கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அதெல்லாம் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம வெறும் பாயிண்ட்ஸா பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நம்ம மனதுல ஒரு நாள் நம்ம வழி நடத்தும். ஏன்னா நம்ம அந்த சூழலுக்குள்ள இருப்போம். அப்போ கம்மன் இந்த வழி நடத்தலுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாம ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த வார்த்தைகள் கொடுத்ததனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். சோ அப்ப சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இஸ்ரேல இந்த இடத்துல நாம வித்துட்டு நம்ம போறோம். சோ அப்போ எகிப்துல ராமசேஸ்ல அவர்கள் கூடி வந்து சுக்கோத் போய் ஈதாம் போய் அங்கிருந்து ஈரோத் மிக்தோல் சமுத்திரத்துக்கு நடுவில் அவங்க வந்ததுல வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்கள் பெற்ற சில அனுபவங்கள் திருஷ்டாந்தங்களும் அவங்களுக்கு நடந்த சில காரியங்கள் நமக்கு இன்னைக்கு சில எச்சரிப்புகளே அங்க தருது. அருமையான எச்சரிப்புகள் எந்தெந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், அது தேவன்கிட்ட நாம பரிசுத்தாவி கேட்டு அதை நாம உணர்ந்து நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனா ரொம்ப பயனுள்ள காரியங்கள் சகோதரிகள் நமக்கு இந்த புஸ்தகத்துல அங்க தந்திருக்கிறாங்க. சோ இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ராமசேஸ்ல இருந்து கிளம்புனாங்க, எங்க வந்து இருக்கிறாங்க பாக்குறோம். இப்போ எங்க வந்து இருக்கிறாங்க, நீங்க பயணத்துல கூட வர மாதிரி தெரியலையே. எங்க வந்து நிக்கிறாங்க அவங்க, ஈரோத்துல நிக்கிறாங்க. இப்போ தேவன் அவங்களுக்கு கோபுரம் போல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறந்த சமுத்திரத்தை கிட்டத்தட்ட அப்படி பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்பொழுது இங்கிருந்து நாம அவங்களுடைய பயணத்தை நம்ம கவனிப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.